இலங்கையில் ஒரு புதிய அரசியல் மாற்றமாக மைத்ரிபால சிறிசேன பதவியேற்றிருக்கிறார். தற்பொழுது அவருடைய வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மைத்ரிபால சிறிசேனவுக்கு முன்னால் இருக்கின்ற சவால்கள் என்ன?
புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற மைத்ரிபால சிறிசேன அவர்கள் 100 நாள் உடனடி வேலை திட்டம் ஒன்றை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைத்துத்தான் மக்களிடம் வாக்கு கேட்டார். அந்த அடிப்படையில் அவர் உடனடியாக செய்ய வேண்டியது அந்த 100 நாள் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டியதுதான். இன்று அவர் தலதா மாளிகையில் இருந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையிலே ஒரு தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற சகல கட்சிகளினதும் ஒத்துழைப்பை கேட்டிருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை தான் பதவியேற்ற அண்டே சுதந்திர சதுக்கத்தில் வைத்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமித்து இருந்த நிலையிலேயே இத்தகைய ஒரு கோரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். அதாவது இந்த ஐக்கிய தேசிய அரசாங்கம் என்றது தன்னை ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்கவும் பிரதமராகவும் கொண்ட ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்தின் கீழ் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கூடிய கட்சிகளை சகல பிரதிநிதித்துவத்துடன் ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைக்க அவர் முயற்சி எடுத்து வருகிறார்.
ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இதுவரை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை வைத்திருந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்குத்தான் நாடாளுமன்றத்தில் இன்னும் பெரும்பான்மை பலம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் எதிர்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்டம் என்பது மிகவும் ஒரு தீர்க்கமான ஒரு கட்டமாக இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் அவசியம். அடுத்த கட்டம் எப்படி அமைய போகிறது?
அமைச்சரவையை அமைக்கும் முயற்சிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பாராளுமன்றத்தில் இந்த புதிய அரசாங்கத்திற்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்த 19ஆம் தேதி எதிர்வரும் 19ஆம் தேதி பாராளுமன்றம் கூடும் பொழுது அந்த விடயமே முன்னுரிமைக்குரிய விடயமாக நோக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை அடிப்படையாக கொண்ட பாராளுமன்றத்தில் இன்று பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கிற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான அந்த முன்னணி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 100 நாள் வேலை திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை எந்த விதமான நிபந்தனையுமின்றி வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக நிமால் சிறிபாலடி செல்வா அவர்கள் முன்னாள் அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அந்த வகையிலே ரணில் விக்ரமசிங்கவின் இந்த அமைச்சரவைக்கு இந்த அரசாங்கத்திற்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கமாக அது தன்னை வழிகாட்டிக் கொள்வதற்கு உடனடியாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே தோன்றுகிறது.
குறிப்பாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் அரசியலமைப்பில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அதாவது நிறைவேற்று அதிகாரம் இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை நாடாளுமன்றத்துக்கும் அமைச்சரவைக்கும் நிதித்துறைக்கும் வழங்குவது என்பது ஒரு அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக கொண்டு வரப்பட வேண்டியது. அதே போல சுயாதீன ஆணைக்குழுக்களை அமைக்கின்ற 19ஆவது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கும் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் தேவைப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை எப்படி மைத்ரிபால சிறிசேன நடைமுறைக்கு கொண்டு வரப்போகிறார் என்ற கேள்வியும் எழுகிறது.
நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பதாக முதன் முதலில் கூறிய மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இப்பொழுது நிறைவேற்று அதிகார அந்த ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பது என்பது பற்றி பேசாமல் ஜனாதிபதி பதவிக்கு இருக்கக்கூடிய மட்டுமீறிய அதிகாரங்களை பாராளுமன்றத்துக்கும் அமைச்சரவைக்கும் நீதித்துறைக்கும் அளிக்கப் போவதாகத்தான் கூறியிருக்கிறார். இந்த வகையில் 100 நாள் சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தாங்கள் ஆதரவு தருவதாக கூறியிருக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பு சுயாதீன ஆணைக்குழுக்கள் நியமனத்துக்கான ஏற்பாடுகள் அது சம்பந்தமான விடயங்களில் ஒத்துழைக்க வேண்டும் என்றால் அவர்கள் நேற்று அறிவித்ததன் பிரகாரம் அவர்கள் அதை செய்ய வேண்டும். அந்த வகையில் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பட்சத்தில் 3/2 பெரும்பான்மையை பெறுவது இந்த இடைக்காலத்தில் அமைக்கப்படுகின்ற இந்த ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கப் போவதில்லை. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்குள் இருக்கக்கூடிய வேறுதல் சக்திகள் குழப்பகரமான நிலைமைகளை ஏற்படுத்துவதற்கு சிந்தித்தால் ஒழிய மற்றும்படி அதுக்கான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்க முடிகிறது.
ஒருவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து இந்த ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அமைச்சரவைக்கு எதிர்ப்பு வருமாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இல்லாமல் போனால் அரசாங்கம் கவல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அமைச்சரவை அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாவதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கிறது?
தற்போதைய கட்டத்திலே நாடாளுமன்றத்தை கலைப்பது என்பது புதிதாக வந்திருக்கிற ஜனாதிபதி, புதிதாக பதவியேற்றிருக்கிற பிரதமர் ஆகியோர் பொறுத்தரவையிலும் கூட ஒரு விருப்பத்துக்குரிய விஷயமாக, அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக நான் கருதவில்லை. ஏனென்றால் பாராளுமன்றத்தை கலைக்காமலேயே இந்த 100 நாள் செயற்திட்டத்தை முன்னெடுக்கிற யோசனையின் அடிப்படையில் தான் தற்போதைய நகர்வுகள் அமைந்திருக்கின்றன. மக்களுடைய ஆதரவை பெற்று புதிதாக வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதியின் செயற்திட்டத்துக்கு ஒத்துழைப்பை வழங்காமல் எடுத்த எடுப்பிலேயே அதை குழப்பி அடிக்கின்ற முயற்சியிலே ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஈடுபடுமாக இருந்தால் அவர்களுக்கும் அது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பின்னடை மேலும் பின்னடைவை தரக்கூடிய ஒரு அணுகுமுறையாகத்தான் அது இருக்க முடியும். அதனால் அவர்கள் சில விடயங்களுக்கு, குறிப்பிட்ட சில அம்சங்களுக்கு, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பு, நல்லாட்சியை நோக்கிய ஆணை குழுக்களை நியமிக்கின்ற ஏற்பாடுகள், அவற்றுக்கான ஒத்துழைப்பை அதற்கு அவர்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு விடயம் என்னவென்றால், இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அவர்கள் போட்டிருக்கின்ற பட்டியலின்படி பார்க்கும் பொழுது ஏப்ரல் மாதம் அளவில் பொது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவு தூரத்துக்கு உடனடியாக சரிவரும் என்பதை பற்றி என்னால் உடனடியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும், தற்போதைய ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்பாளர் என்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தென்னிலங்கையில் பெற்றிருக்க சிங்கள மக்கள் மத்தியில் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை அடிப்படையாக கொண்டு நோக்கும் பொழுது இவர்கள் உடனடியாக தேர்தலுக்கு போகாமல் அவர்களை மேலும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தக்கூடிய சில காரியங்களை செய்துவிட்டு தான் தாங்கள் மக்களுக்கு உறுதியளித்த சில விடயங்களையும் நடைமுறைப்படுத்தி விட்டு தான் தேர்தலுக்கு போவதில் அக்கறை காட்டுவார்கள். அதனால் உடனடியாக பாராளுமன்ற கலப்புக்கான வாய்ப்புகள் இல்லை, உடனடியாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளோ. ஆனால் இந்த 3 இந்த பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க நிர்வாகத்துக்கு பெரும்பான்மை பலத்தை பெற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமானால் தான் அந்த பாராளுமன்ற கலவை பற்றிய சிந்தனை வர வேண்டும். ஆனால் அது அந்த வகையில் ஒரு அப்படியே ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உடனடியாக இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன்.
மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் வந்து கடந்த 2 தவணைகள் ஜனாதிபதியாக இருந்தவர், அதுக்கு முன்னர் பிரதமராக இருந்தவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருந்து வருகிறார். இந்த தேர்தல் தோல்விக்கு பின்னர் அவருடைய புதிய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும், அவருக்கு இருக்கின்ற வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன என்று கூற முடியுமா?
நாங்கள் முன்னர் ஜனாதிபதி ராஜபக்ஷவுக்கு முதல் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க அவர்கள் அதிகாரத்தை விட்டு இறங்கிய பொழுது சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை வழிகாட்டியிருந்தார். ஆனால் அதை தடுத்து அவரை அரசியல் ரீதியில் ஓரங்கட்டியவர் இந்த மஹிந்த ராஜபக்ஷ. இன்று அவருக்கு குறுகிய காலத்துக்குள், அதாவது 10 வருஷம் நின்ற காலத்துக்கு பிறகு அத்தகைய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று அவரே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக இருக்கிறார். அவருடைய ஜனாதிபதி பொதுச் செயலாளராக இருந்த மைத்ரிபால சிறிசேன இங்கால வந்த பிறகு அங்கே ஒரு புது பொதுச் செயலாளர் சுதந்திர கட்சிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சட்டபூர்வமாக செல்லுபடியாகக்கூடிய ஒரு தகுநிலையில் இருக்கிறாரா என்பது இன்னொரு பிரச்சனை. மஹிந்த ராஜபக்ஷவை பொறுத்தவரை இந்த தேர்தலுக்கு பின்னர் 2-3 நாட்களில் அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்துக்கள், அவர் தரப்பில் பத்திரிகையாளர் மாநாட்டில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள், அவரை ஓய்வெடுக்க விடாமல் தீவிர அரசியலில் ஈடுபடுத்துவதன் மூலம் தாங்கள் சுதந்திர கட்சியின் செல்வாக்கை தொடர்ந்து பேண முடியும் என்ற, சுதந்திர கட்சிக்குள் தங்களது ஆதிக்கத்தை தொடர்ந்து பேண முடியும் என்ற ஒரு ஆர்வத்தை வழிகாட்டுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதிகாரம் இன்று ஆட்சி அதிகாரம் இன்று மைத்ரிபால சிறிசேனவிடம் சந்திரிகாவின் ஆதரவுடன் ஆன ஒருவரிடம் இருக்கின்ற பொழுது இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? மஹிந்த ராஜபக்ஷ தொடர்ந்தும் சுதந்திர கட்சியின் தலைவராக இருப்பதற்கு ஏற்படுத்தப்படக்கூடிய இடையூறுகளை, அதுவும் அரச அதிகாரத்தை பயன்படுத்த முடியாத நிலை இருக்கும் அவரால் எவ்வாறு இந்த நெருக்கடிகளை எதிர்நோக்கி கட்சியை பாதுகாக்க முடியும் என்பது கேள்விக்குறி.
சந்திரிகா குமாரதுங்கவினுடைய புதிய அரசியல் பிரவேசம் என்பது வந்து இலங்கை அரசியலில் ஒரு புதிய திருப்பு முனையை தற்போது ஏற்படுத்தி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அவர் சுதந்திர கட்சியிலிருந்து களமிறக்கிய மைத்ரிபால சிறிசேனவுக்கும் கணிசமான ஆதரவு அந்த கட்சியில் இருக்கிறது. இருந்தாலும் கூட மஹிந்த ராஜபக்ஷ இம்முறை தேர்தலில் பெரும்பான்மை சிங்கள மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் கிட்டத்தட்ட மைத்ரிபாலாவுக்கு அதிக அளவான வாக்குகளை குவித்திருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் சந்திரிகா குமாரதுங்க அந்த கட்சியை, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமையை மீண்டும் கைப்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக கருதலாமா?
சந்திரிகா பண்டாரநாயக்கா திரும்பவும் அரசியலுக்கு 9 வருட இடைவெளியின் பின்னர் வந்திருப்பது ஒரு எந்த அடிப்படையில் என்பதுதான் முக்கியம் என்றால், அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவை பழிவாங்க வேண்டுமென்ற முனைப்பு தான் அவரிடம் கூட இருந்திருக்க கூடும். ஏனென்றால் அவரை அவர் அவமதித்தது பற்றி எல்லாம் அவர் அடிக்கடி பத்திரிகைகளில் பேட்டிகளில், மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சுதந்திர கட்சியிலிருந்து வந்த அரசாங்கத்திலிருந்து வெளியேறி நவம்பர் 21 நடத்த முதல் பத்திரிகையாளர் மாநாட்டிலேயே சந்திரிகா பண்டாரனை கேட்கும்பாருங்க அவர் மஹிந்த ராஜபக்சே மீதான வெறுப்பை வெளிப்படையாக காட்டினார். அந்த வகையில் அவருக்கு இது ஒரு பழிவாங்க நடவடிக்கை. ஆனால் அதனால் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க இந்த தலைமைத்துவத்தை, கட்சியின் தலைமைத்துவத்தை தன் கையில் எடுத்து இறுதி வரை இந்தியாவில் சோனியா காந்தி இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை இலங்கையிலும் கொண்டிருக்க அவர் விரும்புகின்றார் என்பது அவரது கருத்துக்களில் இருந்து அறியப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்று இருக்கின்ற நிலவரங்களை பார்க்கும் பொழுது புதிய ஜனாதிபதியின் நிர்வாகத்தின் பக்கம் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், சிரேஷ்ட அமைச்சர்களாக இருந்தவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக தெரிகிறது. அந்த வகையில் பார்க்கையில் நோக்குகையில் ராஜபக்சவினால் சுதந்திர கட்சியை தன் வசம் வைத்திருக்கின்ற முயற்சியில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. சந்திரிகாவை பொறுத்தவரையிலும் கூட அவரை தனக்கு ஏற்பட்ட கதியை ஒரு 10 வருட 9 வருட காலத்துக்குள் மீண்டும் ராஜபக்சவுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு பழிவாங்கல் உணர்வு இருக்கிறது. அதை அவர் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது போல் தெரிகிறது. சுதந்திர கட்சியை பொறுத்தவரை அதில் முக்கியஸ்தர்கள் ஏற்கனவே ராஜபக்சவை விட்டு வெளியேறுவதற்கான முனைப்பை காட்டியவர்கள். ஆனால் பல்வேறு காரணங்களின் நிமித்தம், நெருக்குதல்களின் நிமித்தம் அவர்கள் தேர்தல் வரைக்கும் சிலர் அங்கேயே நிற்க வேண்டியதாகிவிட்டது. இப்பொழுது அவர்கள் அங்கே தங்கியிருப்பதற்கான எந்த விதமான தூண்டுதலும் அவர்களுக்கு இருக்காது. அவர்களை நிர்பந்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு வலுவான நிலையில் ராஜபக்சவும் இல்லை. அதனால் அவருடைய மீண்டும் தனக்கு ஒரு அதிகாரத்தை, ஒரு அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்கு அவர் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு என்று அவர் தனது சொந்த ஊரில் சரி, சொந்த ஊரில் இங்கிருந்து கொழும்பிலிருந்து சென்று சொந்த ஊரில் மக்களுடன் பேசுகையில் அவர் சொல்கிறார், இது ஈழம் வாக்குகள்னால் தான் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றார், நான் தோல்வியடைந்தது சிறுபான்மையினர்களின் வாக்குகளினால். இதே ராஜபக்சே தான் கடந்த 2009 யுத்தம் முடிவடைந்த பின்னர் அடுத்தடுத்த நாள் பாராளுமன்றத்தில் வந்து பேசிய பொழுது இலங்கையில் சிறுபான்மையினர் என்று யாரும் இல்லை என்று சொன்னவர். இன்று அவர் தோல்வி கண்டதும் சிறுபான்மையினரின் வாக்குகளினால், மைனாரிட்டிஸ் வாக்குகளினால் தான் தான் தோல்வியடைந்தேன் என்பதை வெளிப்படையாகவே சொல்கிறார். இந்த வகையிலே ஒரு பொருத்தமற்ற ஒரு தகவரும் ஜனாதிபதியாக 10 இருந்த ஒருத்தர் ஒரு பக்குவமற்ற அபிப்பிராயங்களையே தோல்வியின் பின்புலத்திலே வெளிப்படுத்துகின்ற ஒரு பரிதாபகரமான நிலைமையை காண்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை தக்க வைப்பது சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக தெரியவில்லை.